மேவோந்தன் அடியாருள் மேவோந்தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே கயற்கண்ணாள் காவி சேரும் கயற்கண்ணாள் பங்காவுந்தம் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து பாவியேற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கை யானின் நதின்றி யாதுமின்றி அருதலே ஆவியாக்கை யானினதின்றி யாதுமின்றி அருதலே சிற்றம்பலம் நம பார்வதீவதே. அருட்கடலாகிய பாலகுஜாம்பாள் ஜமேத கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இன்று சைவ சமய நெறி என்கின்ற ஞான நூலிலே ஆச்சாரியர் இலக்கணம் என்கின்ற பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். ஆச்சாரியன் என்பவன் ஆன்மாவினுடைய அஞ்ஞானத்தை போக்குவதினாலே அவன் ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்றால் ஞானத்தை உடையவன் ஆச்சாரியன், ஞானம் இல்லாதவன் ஆச்சாரியன் ஆக முடியாது, ஆகக்கூடாது. ஞானம் இல்லாதவர்களும் ஆச்சாரியராக இருப்பார். ஆச்சாரியர் என்று சொன்னால் பிறருக்கு ஞானத்தை கொடுப்பவன். பிறருக்கு ஞானத்தை கொடுப்பவன் என்றால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்க வேணும்? இப்ப தர்மம் செய்கிறான் பிறருக்கு, ஏழைகளுக்கு தர்மத்தை பண்ணுகிறான் என்றால் அவனிடத்துல எவ்வளவு பொருள் இருக்க வேணும்? இருந்தாத்தானே செய்ய முடியும். அது போல பிறருக்கு ஞானத்தை கொடுக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு ஞானமுடையவனா இருக்க வேணும்? பொருள் இல்லாதவன் வந்து தர்மம் பண்ண முடியாது, ஞானம் இல்லாதவன் ஞானத்தை கொடுக்க முடியாது. இருந்தாத்தானே கொடுக்கலாம். அதனாலே ஞானம் அதிகமாக உடையவன், பிறருக்கு கொடுக்கும்படியான ஆற்றலை உடையவன் ஆச்சாரியன். அப்படி பிறருக்கு ஞானத்தை வழங்குகிறான் என்று சொன்னால் அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேணும், அந்த ஆச்சாரியனுடைய தன்மை எப்படி இருக்க வேணும் என்று சொல்லுவதுதான் ஆச்சாரியர் இலக்கணம் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவன் தான் ஆச்சாரியன், இப்படிப்பட்டவன் தான் மாணாக்கன். அதனாலே அந்த ஆச்சாரியர் இலக்கணம் என்பதை முதலிலே வைத்து இந்த ஞானாசிரியர் விளக்குகிறார். உயிர் வந்து உறுதியை அடைவதற்கு அருள் பண்ணுவவன் ஆச்சாரியன். உடலுக்கு உறுதி கொடுப்பவர்கள் பல பேர், தாய் கொடுக்கிறாள், தந்தை கொடுக்கிறான், நல்ல மனைவியா இருந்தா கொடுப்பா, அதற்கு மேலே வந்து நாம இப்ப அதை சரி பண்ணிக்கலாம். உடலுக்கு வேண்டியதை டாக்டர் செய்வாரு, இப்படி பல பேர் உடலுக்கு உறுதியை தருவார்கள். உயிருக்கு உறுதி தருகின்றவன் ஆச்சாரியன். நிலையற்ற உடலுக்கான உறுதியை தேடிக்கொள்கிறோம், நிலையான உறுதி உயிருக்கு நிலையான உறுதியை தேடிக்கொள்வது. நிலையற்ற உயிருக்கு வேண்டிய உடலுக்கு வேண்டிய உறுதியை தேடிக்கொள்கிறார்கள் மக்கள். நிலையான உயிருக்கு வேண்டிய உறுதியை தேடிக்கொள்வர்கள் மிகச்சிலரே. அதனாலே ஒரு தாய் இல்லாத குழந்தை எப்படி அனாதியோ அது போல ஆச்சாரியன் இல்லாதவனும் அனாதி. ஆச்சாரியன் இல்லாத உயிரும் அனாதி. தாய் இல்லாத குழந்தை அனாதியோ அனாதி என்று சொல்லுவது போல, ஞானாசிரியன் இல்லாத ஒரு ஆன்மா அனாதி. அது எங்க போகுமோ, எப்படி பிழைக்குமோ, என்ன கதியே ஆகுமோ என்று எங்கும் முடியாக இருக்கும். தாய் இல்லாத குழந்தை, தந்தை இல்லாத குழந்தை, பாதுகாப்பு இல்லாத குழந்தை, அவன் எப்படி பிழைக்குமோ, யாரு சோறு போடுவாக, யாரு காப்பாத்துவாக என்று எண்ணுவது போல, பிறர் எண்ணுவது போல, ஆச்சாரியன் இல்லாத ஆன்மா என்ன கதியாகுமோ, எங்க போகுமோ, அடுத்தாப்புல எங்க போய் பிறக்குமோ, என்ன ஆகுமோ என்று எண்ணும்படியாக ஆகிவிடும். இப்ப நமக்கெல்லாம் ஆச்சாரியர் கிடைத்திருப்பதனாலே, ஆச்சாரியர் ஒரு நெறியில நிற்க வைத்திருப்பதனாலே நாம் போகின்ற இடம் நமக்கு உறுதியாகிவிட்டது. அடுத்தாற் போல எங்கே சொல்லுவோம் என்றால் சிவலோகத்துக்கு தான் போவோம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்பவே அதுக்கு லைசன்ஸை வாங்கிக்கிட்டோம், பர்மிட் வாங்கிக்கிட்டோம், போற இடம் உறுதியா போச்சு. அடுத்தாற் போல எங்கே செல்வோம் என்றால் சிவலோகத்துக்கு தான் செல்வோம். வேற லோகத்துக்கு போறேன்னு சொன்னா கூட சிவபெருமான் விட மாட்டார். குபேர லோகத்துக்கு போறேன், விஷ்ணு லோகத்துக்கு போறேன்னு சொன்னா கூட சிவபெருமான் விட மாட்டார். உன்னுடைய தகுதிக்கு அங்க போகப்படாதுப்பா, இங்க நம்ம லோகத்தை அவர் கூட்டிட்டு போயிடுவார். அதனாலே இப்பொழுது நமக்கு வந்து உறுதியாகிவிட்டது, இந்த நெறியில இல்லாதவர்களுக்கு எங்கே போவார்களோ, என்ன ஆவார்களோ, நமக்கு சிவகதி, அவர்களுக்கு அவகதி. ஆகையினாலே ஒவ்வொரு ஆன்மாவும் ஆச்சாரியரை உடையதாக இருக்க வேண்டும். ஆச்சாரியன் இல்லையானால் அவன் உருப்படுவதற்கு வழி இல்லை. இந்த லோகத்துல பணம் காசோட மனைவி மக்களோட உடைக்கலாம், இது ஒரு பிழைப்பு அல்ல. இதை கொஞ்ச காலத்துக்கு, இது ஒரு பெரிய பிழைப்பு அல்ல. இது பிழைன்னு தான் பெரிய தவிர பிழைப்பு அல்ல. இது பிழைதான் என்று சொல்லலாம். பிழை ஞானிகளுக்கு இது பிழையாக தெரியும், நமக்கு அது சரியாக இருக்கும். அஞ்ஞானிகளுக்கு இது சரியாக இருக்கும். நல்ல மனுஷன் நேரமா பழச்சா ஐயா, பேரம் பேத்தி மனைவி மக்கள் வீடு வாசத்தோட மனுஷன் எல்லாம் ஒரு நிறைவா பழச்சுட்டா ஐயா என்று அற்பர்கள் பேசிக்கொள்வார். அதனால ஞானிகளுக்கு இது ஒரு பிழைப்பே அல்ல, அஞ்ஞானிகளுக்கு இதுதான் பிழைப்பே, ஞானிகளுக்கு இது பிழை. அதனால இந்த வாழ்க்கை நிலையானதுமல்ல, நிசமானதுமல்ல, நிலையானதுமல்ல, நிசமானதுமல்ல. ஆனாலும் அதுல இருந்து கொண்டே இது நிலையாற்றது என்று தெரிந்து நிலையான புண்ணியத்தை செய்து நிலையான இடத்தை அடைபவன் அறிஞன், அறிவாள். நிலை அல்லது என்று தெரிந்து கொள்ளுவது நல்லது. அதுக்கென்று இப்பவே ஆகாயத்திலேயே பறக்க முடியல விட்டு. ஆனால் புத்தி எங்க இருக்க வேண்டும் என்றால் சிவனிடத்தில் இருக்க வேண்டும். புத்தியை வாங்கி என் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் புத்தியை வாங்க அறிகின்றேன். புத்தியை வாங்கி எங்கெங்கேயோ போகுது என் புத்தி சுவாமி, போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போகுது சுவாமி, அப்படி போக கூட. புத்தியை வாங்கி எங்கே செலுத்தவன் அந்த புத்தியே, என் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் புத்தியை வாங்க அறிகின்றேன். யாரு சொல்லுவா? கதலக வாங்க அறிகின்றேன். முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க, தரமோ கொவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கு என் குறித்தனையே. நீ என்ன நடத்திக்கிட்டு இருக்கிற சுவாமி, அதை சொல்லு என்று கேட்கிறார் அருள்கிறார். அதையினாலே புத்தி எங்கே போகும் என்று சொன்னால், அற்ப பொருள்களிடத்திலே உலகத்தில்தான் புத்தி போகும். அநேகம் கோடி மக்களுக்கு அதிலே வந்து தவம் உடைய ஆன்மாக்கு எங்கே புத்தி போகும்னா சிவனிடத்தில்தான் போகும். அமர்நீதி நாயனார் பெரிய கோடீஸ்வரர், பெரிய வியாபாரி, ரத்தன வியாபாரி. அமர்நீதி நாயனார் ரத்தன வியாபாரி, சொந்த ஊர் பழையாறு. அடியாறுகளுக்கு திருவிழா சேவிக்கவன் என்று அடியாறுகளுக்கு உணவும் உடையும் தருவதற்காக அந்த ஊரை விட்டு விட்டு திருநெல்லூர்ல வந்து மடங்கட்டி வச்சுக்கிட்டு வருகின்ற அடியாறுகளுக்கு உணவும் உடையும் தந்து சிவபுண்ணியத்தை சம்பாதிச்சார். பொருளை சம்பாதித்தாரு, பொருளை கொண்டு அருளை சம்பாதித்தார். ஏமாந்தவன் அதோட போயிருவான், பொருளோட போயிருவான். ஏமாந்தவன் என்ன பண்ணுவான், பொருளை கட்டிக்கிட்டே இருந்து கொஞ்ச நாள்ல இவன் போயிருவான். என்ன பண்ணுவான் அப்புறம், என்ன பண்ணுவான், வச்சுட்டு போயிருவான். ஆனா நல்ல மனுஷன் சொல்லலாம், வச்சுட்டு போறாரு, கொண்டு போக முடியல. சிந்தை செய்வது அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதுன்னாரு, அவனது நாயனாருடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னாரு. சிந்தை செய்வது சிவன் கடன் அல்லது ஒன்று இல்லார். நமக்கு அவ்வளவு சொத்து இருந்துச்சுன்னா நமக்கு எங்க சிந்தை சிவனுட்டு போகும். ரத்தன வியாபாரி, பட்டு வியாபாரி, அடியார்களுக்கு அடியார்கள் என்னென்ன வஸ்திரம் எப்படி எப்படி உடுத்துவார்கள், அடியார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாகத்தான் உடுத்துவார்கள். அத்தனை வகைகளையும் தயார் பண்ணி தனியா நெசவு பற்ற ஓட்டு நெய்து எல்லாம் அடுக்கி வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு ஒரு கோவணத்தை கொடுத்து போட்டு வழக்கு பண்ணி நிறுத்து வாங்கினார். இவரே திருடி கொண்டு அவரை நிறுத்து வாங்கினார். அமர்நீத நாயனார் நிறுத்து வாங்கினார். அமர்நீத நாயனார தராசில நிறுத்து வாங்கினாருப்பா. அந்த அளவுக்கு அவர்கிட்ட வீட்டு இருந்துச்சு. யாருட்ட? அமர்நீத நாயனார்ட்ட அவளை வீட்டு இருந்துச்சு. இல்லைன்னா நிறுத்து வாங்குவாரா? சீதர் சொன்ன மாதிரி இப்ப பெரிய புராணத்தை கேட்கணும். ஐயோ, தங்கத்துக்கு அது அவ்வளவு மதிப்பு. சிவருமாருடைய கௌரவமும் அமர்நீதி நாயனாருடைய அன்பும் ஒத்துருந்துச்சான். அவருடைய அன்புக்கு ஜெயகுருமாருடைய கௌரவத்துக்கு தவம் நிறைந்த நான்மறை நூல்களா சமைத்த சிவன் விரும்பிய கோவண இடும் செழுந்தட்டுக்கு யார் சொல்றா? சேர்க்கலாரு. தவம் நிறைந்த நான்மறை நூல்களா சமைத்த சிவன் விரும்பிய கோவணம் இடும் செழுந்தட்டுக்கு, இடும் செழுந்தட்டுக்கு அவனி மேல அமர்நீதியார் தனமேலா அன்பு புவனம் யாவையும் நேர்நிலா என்பது புகழோ. அவருடைய திரவியங்கள் எல்லாம் சமானம் இல்லை, இவ்வளவு வச்சு சமானமாகலன்னு ஆச்சரியப்படாதீங்க. அவனி மேல் அமர்நீதியார் தனமெல்லாம் அன்றி புவன யாவையும் நேர்நிலா என்பது புகழோ. உண்மை, புகழல்ல, உண்மை என்றார். அதனாலே அவருடைய சிந்தை எப்படி இருந்தது? அவளுடைய செல்வமுடைய சிந்தை, சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லதொன்றில்லார் அந்திவண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். தர்மம் சிவ தர்மம் முழுவதும் பெரியவரான சிவ தர்மம் தானே. இந்த மாதிரி பாட்டு இதெல்லாம் கேட்டு ஒருத்தனுக்கு வரலன்னு வச்சுக்கோ, அவன் எப்போதும் வரவே மாட்டான், நல்ல கதிக்கு போகவே மாட்டான். ஆகையினாலே அப்படி ஆச்சாரியன் என்பவன் ஆன்மாக்கண்டத்தில் இருக்கிற அஞ்ஞானமாகிய அழுக்குகளை போக்கி அது தூய்மையாக்கி தூய்மையாயிருக்கிற சிவத்தோடு சேர்த்து வைப்பவன் ஆச்சாரியன். இப்படின்னா ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? அதனால தான் ஆச்சாரிய இலக்கணம்னு பேசுகிறார் இந்த ஆசிரியர். தேசிகராதி திறம் தொகுத்து செப்புவாம் மாசருவார் தேருக ஆராய். மாசு என்ற அழுக்கை போக்க நினைப்பவர்கள் அழுக்கு பாட்டில் இருந்துட்டு போகிட்டு போனா போங்க, அதை பத்தி நாங்க அவரே பண்ணல. அதனால அழுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நூலை ஆராயுங்க. அழுக்கு போக வேணும்னு நினைச்சா சில பேர் அழுக்கு வசரத்தையே கட்டிட்டு அலைகிறான்ல, பல பேர் ரொம்ப நாளை கட்டிட்டு அலைவான். நம்ம திருக்குறிப்பு தொண்டனாட்ட வந்த சாமியார் மாதிரி குளிர்ல எடுத்துட்டேன்னா குளிர் அழுக்க பார்த்து என்ன பண்றது, குளிருக்காரு சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போத்திட்டு இருந்தாரு. அது போல அழுக்கு போக வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் இந்த நூலை ஆராய்வார்களாக என்று ஆரம்பிச்சு அதுக்கு மேல ஆச்சாரியனை பத்தி சொல்றாரு. ஆச்சாரியன் உற்பவத்திலிருந்து சொல்றாரு, அது ஒரு சிறப்பு. ஆச்சாரியன் உற்பவம், ஆச்சாரியன் உற்பவம். அந்த ஆச்சாரியன் உற்பவம் எங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டால் கங்கை நதி ஆதினவ தீர்த்த கரை நாட்டு தங்கும் அவர் உற்பவித்து தாம். அதனால கங்கை காவிரி கோதாவரி யமுனை சரஸ்வதி தாமிரபரணி இது மாதிரியான புண்ணிய நதிகள் இருக்கிறதே, அந்த புண்ணிய நதிகளுடைய நதி நதி கரையிலே அந்த ஆசிரியன் தோன்றியிருக்க வேண்டும். அதற்கு மேலாக சிறப்புள்ள சிவாலயங்கள் இருக்கின்ற ஊர், சுயம்புலிங்கங்கள் இருக்கின்ற ஊர், கிருஷ்ணசாரம் என்கின்ற மான் சஞ்சரிக்கின்ற வனங்களை அடுத்த ஊர், இவைகளெல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற உற்பவித்த ஆசாரியர்களும் இந்த ஆசாரியர் உற்பவஸ்தானம் சொல்றாரு. என்ன, காடு மேடுகளிலே மலைகளிலே அப்படி பிறக்கிறவன் ஆச்சாரியனை இருக்கவும் முடியாது இல்லை, வேற வாசனையே இருக்காது இல்லை, இருக்க முடியாது அல்லவா. இப்ப கிராமங்களில் போய் பாரு, இந்த வார்த்தைக்கே வழி இல்லை. கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு வாசனையே இருக்காது. ஆச்சாரியராவது மாணாக்கராவது தீட்சையாவது பூஷையாவது. ஆகையினாலே அப்படிப்பட்ட புண்ணிய நதிகள் இப்ப ஆலயங்கள்லாம் எங்க இருக்கு? அதிகபட்சம் தீர்த்தக்கரைகள் தான் அதிகமா இருக்கு. காவிரி வடகரை காவிரி தென்கரை இப்படித்தான் சொல்லுது. காவிரி வடநாட்டு தலம், காவிரி தென்கரை தலம், காவிரி வடகரை தலம், காவிரி தென்கரை தலம் என்று சொல்லும். அதிகபட்சம் அவரு தண்ணீர் சௌரியமா வேணும்னு சொல்லி அந்த பக்கத்துல இருந்துகிட்டாரு. தண்ணி வசதியெல்லாம் இருக்குமா அந்த ஊர்ல என்று கேட்கிறான் அல்லவா டிரான்ஸ்பர் ஆகி போறவன். அது போல அது போல தீர்த்தங்கள் சௌரியமா இருக்கும். அடிக்கடி குளிக்கிற ஒரு சாமி ரொம்ப நாளைக்கு பிறகுதான் குளிக்கும். இந்த சாமி தினம் குளிக்கும். தினம்னா எத்தனை தடவை நான் குளிக்கும், ஆறு காலமும் குளிக்கும். ஆறு காலமா அபிஷேகம் உண்டுப்பா, முடியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அப்படி அந்த மாதிரி புண்ணிய நதிகள் இருக்கின்ற தீர்த்த கரைகளிலும் நதிகள் இருக்கின்ற அந்த கரைகளிலும் அதற்கு மேல புண்ணிய தலங்கள் இருக்கின்ற பகுதிகளிலும் உற்பவித்த ஆச்சாரியம் உத்தமர் ஆவார். அவர்தம் உள்ளும் சிறப்புடைய உத்தமரே நாற்குலம் ஆச்சாரியர் உற்பவ தலத்தை சொன்னார, அதற்கு மேல அவர் உற்பவமாகின்ற குலத்தை பத்தி சொல்லுகிறார். ஆமா, அந்த உற்பவமாகின்ற குலம் நான்கு வருணத்துக்கு உட்பட்டவர்கள். குலம் என்று சொன்னால் அந்த குலத்துக்கு ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு வகையான குணம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அது இல்லை என்று சொல்லி கொள்ளலாம், அது வேற குலத்தளவே ஆகுமா குணம் என்று சொல்லிவிட்டாள். அதனாலே ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு வகையான குணங்கள் கட்டாயமா இருக்கத்தான் செய்யுது. மற்றைய வகைகளிலே பழகுகின்றவரிலே அன்பாக சகோதரமாக உருதாய் மக்கள் ஒரு நாட்டு மக்கள் என்று பழகலாம், அது வேற அது வேற அது பண்பு. ஆனால் இன்ன செயலுக்கு இன்னார், இன்ன தொழிலுக்கு இன்னார், இன்ன குலத்தவர் என்று இருக்கிறது அல்லவா, அவர்கள் அந்த குலத்தவர்கள் இருந்தாத்தான் அந்த தொழில் நன்றாக இருக்கும். விளங்குதா? பாரம்பரியமாக வந்து கொண்டிருப்பது, பரம்பரையாக வந்து கொண்டிருப்பது, பரம்பரையாக வந்து கொண்டிருப்பது. அதனாலே அந்த குலத்தை பத்தி சொல்லுகிறாரு. அப்படிப்பட்ட குலத்தை பத்தி சொல்லும் போது உத்தமராவார் அவர்தம் உள்ளும், உத்தமராவார் அவர்தம் உள்ளும் சிறப்புடைய உத்தமரே நாற்குலத்து உள்ளோர். ஐயால நாற்குலம் என்பது பிரம சத்திரிய வைசிய சூத்திரம் நான்கு தான் குலம். அது குலமிலராகிலும் குலத்துக்கு ஏற்பதோ நலவக கொடுப்பது நமச்சிவாயம் சொல்றார் அல்லவா. குலமிலராகிலும் என்ற அந்த உமையினாலே குலமுடையவருக்குத்தான் அது. தவஞ்சை சாதியில் வந்துங்கிறார், தவஞ்சை சாதியில் வந்து பரசமயங்கள் விட்டு பரசமயங்கள் செல்ல பாக்கியம் பண்ணனாது என்பது சித்தியார். அதனாலே நாட்டியனர் குலத்தில் வந்து அவதரித்து குருவாள் குருவாள் ஞான நெட்டை அடைந்தடைவர் நாதன்தாளை என்பது சித்தியார். அதனாலே நல்ல குலத்திலே பிறப்பதற்கு அதுக்கு புண்ணியம் இருக்கும். இல்லையானால் கொலை புரிகின்ற குலம், கொலை புரிகின்ற குலம் வந்து மனித பண்பாடு இல்லாத குலம், உணவிலே மற்ற எல்லா வகையிலும் தாழ்ந்ததாக இருக்கின்ற குலத்திலே பிறக்க முடியாது. நேரில் வெற்றியால் தவமும் செய்தான் ஆயினும் பிறப்பின் ஜார்வால் குற்றமே தொழிலா உள்ளோர். யாரு சொல்றாரு? நாகனை சொல்றாரு, கண்ணப்பருடைய அப்பனை சொல்றாரு. தவம் செய்திருக்கான் கண்ணப்புற பிள்ளையா பிற தவம் செஞ்சிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பின் சார்வினாலே குற்றமே குணமாக கொள்வார், கொடுமையே தலை நின்றுள்ளான். நாகனை பத்தி சொல்றாரு. அவ்வளவு தவம் உள்ள அவ்வளவு ஞானம் உள்ள பிள்ளையை பெற்றாரே அவன் அப்ப எப்படியான்னா அவன் சாதி அந்த குலத்தினுடைய தன்மையினாலே அவன் கொடுமையான தொழிலுடையவே. விற்றொழில் விரலில் மிக்கான், வெஞ்சின மடங்கள் போல்வான் என்று அவனை பத்தி சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த செயலுக்கு அந்த குலம் முக்கியமானதுங்கிறார், குலம் முக்கியமானது. அதனாலே அதுக்கு மேல விளக்கெழுதுறாரு ஆறுமுகநாவலர், நான்கு வருணத்தாரும் குறவராவார் என்பதற்கு பிரமாணம். நான்கு வருணத்தாரும் குறவராவார்கள், குறவர்னா குருவாவார்கள். அது சுப்பிரவேதத்திலே சொல்லப்படுதுங்கிறார், சுப்பிரவேதம் என்கின்ற ஆகமத்திலே சொல்லப்படுதுங்கிறாரு. அது பராமணரும் சத்திரியரும் வைசியரும் சுத்த குலத்தில் பிறந்த சூத்திரரும் ஆகிய நால்வருமே ஆச்சாரியர் ஆவார். விளங்குதா? மற்றையோருக்கு ஒரு காலம் ஆச்சாரியத்துவம் இல்லையாம் என்று அறிக. ஒரு காலம் ஆச்சாரியத்துவம் ஆச்சாரியர் ஆவதற்கான தகுதி இல்லை என்று அறிக. அதுக்கு மேலையும் கந்தகாலோத்தரத்தின் கொடுக்கிறாரு, கல்லானது சிவ சம்ஸ்காரத்தினால் என்றோ போக மோட்சங்களை தருவதாம். கல் இருக்கே, கல்லை வந்து உருவமாக்கி அந்த உருவத்திலே சிவத்தை சாநித்தியமாக இருக்க செய்து அது வேண்டிய மந்திர சமஸ்காரங்களாலே ஆகமத்தில் சொல்லப்பட்ட மந்திர சமஸ்காரங்களை செய்து அதை கடவுளாக ஆக்குகிறோம். ஆறு முகத்தை கொடுத்து, 12 கையை கொடுத்து, கையில வேலை கொடுத்து, நீ ஆறுமுகமா இருப்ப கல்ல அப்படித்தானே செய்யணும். அது வந்து சிவாகமத்தில் சொல்லப்பட்ட மந்திர சாந்நியத்தினாலே அங்க ஆறுமுகம் சாந்நியத்தியமாகிறார். சிவாகமத்தில் சொல்லப்பட்ட மந்திர பலத்தாலே, மந்திர பலத்தாலே அங்கே தெய்வ பலம் உண்டாகிறது. கல்லிலே தெய்வம் சாந்நித்தியமாகும். இப்ப நம்ம கும்பிடுறது எல்லாம் கல்லு தானப்பா, கும்பிடுற சாமி எல்லாமே கல்லு தானே. சரி, கல்லு கல்ல என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், கல்லிலே வேத சிவாகங்களில் சொல்லப்பட்ட மந்திர சமஸ்காரங்களாலே அதுல கடவுளை எழுந்தருள பண்ணுகிறான். ஏன் கடவுள் இருக்க மாட்டான்? எல்லாவற்றிலும் இருக்கிற கடவுள் அதுலயே இருக்க மாட்டான். அப்படி எல்லாவற்றிலும் தானே கடவுள் இருப்பாரு? எல்லா பொருளையும் கடவுள் இருக்கிறார் அல்லவா? ஏன் கல்ல இருக்க மாட்டான்? இருப்பா, அதுல வெளிப்படுத்துதல். அதுல கல்லுல வந்து கொண்டி வைக்கிறது இல்ல, கல்லுல இருக்கிற கடவுளை வெளிப்படுத்துதல் மந்திர சமஸ்காரம். கல்லிலையும் கடவுள் இருக்கிறான், அந்த கடவுளை வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துதல்னா மந்திர ஆகம முறையினாலே, மந்திர கிரியை பாவனை முதலியவற்றினாலே அதுல தெய்வ சாந்நியத்தை உண்டு பண்ணுவோம், வெளிப்படுத்துதல். ஆகையினாலே சிவ சமஸ்காரத்தினாலன்றோ போகமோச்சங்களை தருவதா. கல்லானது சிவத்தன்மை அடையுமாயில் சூத்திரன் அங்கனம் ஆகான் என்பது எங்கனம்? சூத்திரர் என்றால் வேளாளர், அதான் சூத்திரர் சொல்றது கடைசியா. வேளாளர் தான் சூத்திரர். ஆகையினாலே இப்படி பராமணர், சத்திரியர், சத்திரியர்னா அரச வம்சம், வைசியர் செட்டியார், அதுக்கு மேல வேளாளர், இந்த நான்கு வருணத்தாரும் ஆச்சாரியராவதற்கு யோகியர்கள் என்று சொல்லி, பசு சாத்திரம் பற்றாது விட்டு சிவசாத்திரம் பற்றி பயிலும் பராமணர் முதலிய நான்கு வருணத்தாருமே ஆச்சாரியர் ஆவார் என்று புகழப்படுவர் என்பன முதலிய வசனங்களாம். அதனாலே அப்படி ஆச்சாரியராய் இருக்கிறவன் பசு சாத்திரங்களை ஓதாமல், பசு நூல்களை படிக்காமல், பதிநூல்களையே படிக்கின்றவன் ஆச்சாரியர் ஆவார். பசு நூல் கற்கும் பிச்சரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோட என்பது நம்முடைய திருவிசைப்பா. பசு நூல் கற்கும் பிச்சரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடு என்பார் திருவசிப்பாவில். அதனாலே ஆச்சாரியர் என்று சொன்னால் நல்ல தலத்திலே பிறந்து, நல்ல குலத்திலே பிறந்து பதிநூல்களையே கற்றவன் ஆச்சாரியன். விளங்குதா? இது அடிப்படை. அவருள்ளும் அவலத்தை அற்றார் அவரருகர் தேசிகர் ஆதற்கு, அந்த நான்கு வருணத்தார் உள்ளும் காம முதலிய மனக்குற்றங்களும், மனத்தில் உண்டாகின்ற தீய எண்ணங்களும் குற்றங்களும், அங்ககீனத்துவம் முதலிய உடற்குற்றங்களும் இல்லாதவர்களே ஆச்சாரியர் ஆதற்கு உரியவர். உள்ளத்திலையும் குற்றம் இருக்கப்படாது, உடம்பிலையும் குற்றம் இருக்கப்படாது, அப்படிப்பட்டவர்கள் தான் ஆச்சாரியர் ஆகலாம். அதற்கு மேல அந்த இருவகை குற்றங்களுக்கும் காரணம் உணர்த்துகிறார். உள்ளத்திலே குற்றம், உடம்பிலே குற்றம் உண்டாவதற்கு காரணம் வந்து உணர்த்துகிறாரு. அது 2-3 திருவுருத்துல அது உற்பவத்திலும் சொல்றாரு. தாய் தந்து உற்பு மூலமாக புத்தர் உண்டாகுது பாரு, அந்த இதுல இருந்து இப்படி இருந்தா நல்ல உள்ள வரக்கும்னு சொல்றாரு. அந்த காரணங்களை நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அறவும் நெடியன் அங்க குற்றங்களை சொல்றாரு. அதனால அறவும் நெடியன், ரொம்ப உசரமா இருக்கிறவன், ரொம்ப குட்டு, விளங்குதா? ரொம்ப கனமான சரீரம், மிக்க வெள்ளையம், ரொம்ப கருப்பு, அதற்கு மேல மிக்க சிவப்பு, அப்புறம் முடவன், அப்புறம் சுத்தி கையன், கூணன், அப்புறம் ஒரு கண்ணு குருடன், ரெண்டு கண்ணு குருடன், கை முதலிய மற்ற உறுப்புகளிலே குற்றமுடையவன், காகத்தை போலும் உருகட் பார்வையுடையவன், இதெல்லாம் உடல் குற்றம் சொல்லுகிறார். உருகட் பார்வையுடையவன், அப்புறம் குளிந்த கண்ணன், கண்ணு உள்ள போய் கிடக்குதுல சில பேத்துக்கு, அது அழிய கண்ணையுடையவன், அப்புறம் பீழக்கண்ணு, பீழ நீர் ஒழுகும் கண்ணுடையவன், சமயம் பார்த்து ஆன்மாக்களுக்கு துன்பத்தை செய்வோனும் குற்றமுடையவன், பரிய உதட்டை உடையவன், சில பேருக்கு இந்த உதடு பெருசா தனியா தெரியும், பரிய உதட்டை உடையவன், பரிய பல்லை உடையவன், பெரும் பற்கள், பெரிய பற்கள், அப்புறம் உருவ அழிந்த மூக்குடையான், சில பேருக்கு மூக்கு லட்சணமா இருக்காது, அது ஒரு மாதிரியா இருக்கு, நீங்களே பார்த்துங்க. உடையவன், அப்புறம் செப்பை மூக்குடையவன், செப்பை மூக்குடையவன் விளங்குதா, முழந்தால் குரியன் குட்டக்காலு, அப்புறம் நெடுந்தாளினான், புருடாகிருதிக்கு சொல்லப்பட்ட அளவுகளில் உயர்ந்தவனும் குற்றமுடையன், பாதம் பஞ்சு போலாகாது கடினமாய் நீண்டு முறம்போர் படம் எறியப்பட்டவனும், சில பேர் காலு அகலமா கிடக்கும், கால் கால் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பெரிய வயிற்றை உடையவன், பெரிய வயிற்றை உடையவன், அது தனியா கிடக்கும் சில பேருக்கு வயிறு, அது ஒரு பெரிய கஷ்டங்கன்றாரு. பெரிய வயிற்றை உடையவன், மகோதர வியோதியை வியாதியை உடையவனும், அப்புறம் நெறிகுரலோடு பேசுவோனும், அப்புறம் விக்கி விக்கி சொல்லுவோம், விக்கி பேசுவோனும், திக்கி பேசுவோனும், திக்கி பேசுபவனும், ஒளியாத வாத நோயுடையவனும், பித்த நோயுடையவனும், காச நோயுடையவனும், குற்றமுடையவன், இதெல்லாம் இதெல்லாம் இருக்கப்படாத ஆச்சாரியர்களுக்கு. அதற்கு மேல 16 வயசுக்கு உட்பட்டவனும் குற்றமுடையவன், ஆச்சாரியன் ஆக முடியாது. 70 வயசுக்கு மேற்பட்டவனும் ஆச்சாரியன் ஆக முடியாது. அழகு அழகு இல்லாதவன் ஆச்சாரியன் ஆக முடியாது. மிகுந்த கோபத்தையுடையவன், மிகுந்த இதெல்லாம் வசனமா படிக்கிறேன், குரலை சொல்லாம, என்ன இதெல்லாம் குரலை சொல்லி விளக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. மிகுந்த கோபத்தையுடையவன், மிகுந்த ஆசையுடையவன், ஆன்மாக்களத்துல இரக்கம் இல்லாத துர்க்குணம் உடையவன், சொல்லுவதற்கு அருகமில்லாத வார்த்தையை சொல்லுவன், சொல்லுவதற்கு பொருத்தமில்லாத அருவறுப்பான வார்த்தையை சொல்லுபவன், மிக சோம்பலுடையவன், வஞ்சனையுடையவன், ஆச்சாரியிடத்துல தான் கேட்ட 100 பொருளை சிந்தித்து தெரியாமல் அதனை உடனே மறந்து விடுவோன், எப்பொழுதும் 10 நூல்களையே படிக்காமல் 10 நூல்களை படிக்கும் பொய்யனும் குற்றமுடையன். ஆச்சாரியன் போதித்தபடி தன் மாணாக்கர்களுக்கு போதிக்கும் சக்தி பொருந்தாதவனும் குற்றமுடையவன். இவை முதலாகும், இப்படி சொல்லப்பட்ட இவை முதலாகிய குற்றங்களுள் ஒரு குற்றமும் இல்லாதவர்களே ஆச்சாரியராதற்கு உத்தமர்கள் என்று. உடல் குற்றம் உள்ள குற்றம் ரெண்டையும் சொல்லிவிட்டார். இக்குற்றமுடையவர்கள், இந்த மாதிரி குற்றமுடையவர்கள், இந்த உடற்குற்றம் உள்ள குற்றம் இந்த மாதிரி குற்றமுடையவர்கள் தீட்சை பிரதிஷ்டைகள் செய்யில் சிவசாநித்தியம் ஆகாது என்று சிவாகமங்கள் செப்புமாகையால், இப்படிப்பட்ட குற்றமுடையவர்கள் தீட்சை பிரதிஷ்டை முதலான காரியங்களை செய்தால் அங்கே சிவன் சாநித்தியம் ஆக மாட்டார், சிவம் பிரகாசிக்க. இவ்விலக்கணங்கள் மூர்த்தி பெருக்கும் ஊக்கும், இந்த இலக்கணங்கள் பிரதிட்டாதிகளில் ஆச்சாரியரோடு கூடியிருந்து சாதகாசிரியர்னு சொல்றது, ஆச்சாரியருக்கு உதவியா இருந்து காரியங்களை பண்ணி கொடுக்குறான். ஓமசாந்தி உள்ள கர்மங்களை அவர் ஏவலார் செய்வோர், ஆச்சாரியனால் ஆரியனால் சமய முதனான்கும் தரித்த ஆரியனால் சமயதிரை தன்னையும் சார்ந்து தன்னுடைய சந்தானத்துக்கு ஏற்ற ஆச்சாரியனால், தன்னுடைய சந்தானத்துக்கு ஏற்ற ஆச்சாரியன்னு சொன்னா அந்த மரபு வழின்னு சொல்றது, மரபு வழின்னா இப்ப கைலாய மரபுன்னு சொல்றாரு அல்லவா, மெய்கண்டார் மரபு, பரம்பரை பரம்பரையா அது ஆகமம் பத்ததி இந்த மாதிரி முறைகளிலே. இப்ப நம்மளது வந்து எல்லாமே கைலாய பரம்பரை தான், எல்லாமே கைலாய பரம்பரை தான், அதனால அதுல அவர் அவருடைய சந்தானம்ங்கிறது 4 வகை சந்தானம் சொல்லுது, அது ஆமர்த்த மடம், கோழகி மடம், புட்பவர்த்த மடம் என்று வடநாட்டிலே இருந்திருக்கு, அதுலேருந்து அப்படி வந்தது வருஷியா, வடநாடு தான் அதுக்கு மூலமே. அப்படி அந்த மடத்திலிருந்து வந்தவர்கள் புட்பகிரி, ஆமர்த்த மடம், கோழகிரி என்று 4 வகையா சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி சந்தானத்தில் வந்தவர்கள் அவரவர்கள் சந்தானத்து ஆச்சாரியர்கள் மூலமாக அந்த பரம்பரையிலேயே சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆசாரிய விஷயம் என்கிற 4 பெற்று முன்னர் அதற்கேற்ற ஆசாரங்களையும் அனுஷ்டானங்களையும் அனுஷ்டித்து சமய தீட்சை பெற்று அதற்குண்டான அனுஷ்டானத்தையும், விசேட தீட்சையை பெற்று அதற்குண்டான பூஜையையும், நிர்வாண தீட்சையை பெற்று அதற்குண்டான செயலையும், அதற்கு மேல ஆசாரியத்தை பெற்று அதற்குண்டான செயலையும், எந்த தீட்சையை பெற்றிருக்கிறோம் தீட்சைக்குண்டான செயலை கட்டாயம் பண்ண வேணும். சில பேர் தீட்சையை பெற்றிருப்பார், தீட்சைக்குண்டான காரியங்களை சரியாக செய்ய மாட்டார்கள், சரியாக செய்ய மாட்டார்கள், எந்த தீட்சையை பெற்றிருக்கோ அந்த தீட்சைக்கு உண்டானதை கட்டாயம் பண்ணி ஆகணும். இப்ப விசேட தீட்சை பெற்றவன் என்ன பண்ணவன, 2 அனுஷ்டானம் பண்ணி ஆகணும், 2 அனுஷ்டானம் பண்ணி ஆகணும், பூசையை பண்ணியே ஆகணும். சமய தீட்சை பெற்றவர்கள் என்ன பண்ணணும், ஒரு காலம் கட்டாயமா அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும், சமயத்துக்கு உண்டான துண்டுகளை செய்ய வேணும், சரியாளன் பேர் துண்டுகளை செய்ய வேணும். கிரியையாளன் அந்த சமய செய்கிற துண்டையும் கிரியைக்கு உண்டான துண்டையும் ரெண்டையும் செய்ய வேணும். நிர்வாண தீட்சை பெற்ற மூன்றையும் செய்ய வேணும், சமய செய்யறதையும் செய்யணும், விசேட தீட்சை பெற்றவன் செய்யறதையும் செய்யணும், நிர்வாணத்துக்கு உண்டானதையும் செய்ய வேணும். ஒழுங்குதா, உயர உயர வேலை அதிகமா இருக்கும், பதவி உயர உயர வேலை அதிகமா இருக்கும். இங்க மாதிரி கையெழுத்து போட்டு போக முடியாது, பெரிய பதவியில் இருக்கிறேன் கையெழுத்து போட்டு 50,000 50,000 வாங்கிட்டு போயிருவேன், இது அப்படி அல்ல, வேலை அதிகமாக இருக்கும். விசேட தீட்சை வாங்கணும்னு ஆசை இருக்கு, வேலை அதிகமா தான் இருக்கும், செஞ்சுதான் ஆகணும். விளங்குதா, ஆகையினாலே இப்படி எந்த தீட்சையை பெற்றிருக்காரோ தீட்சைக்கு உண்டான அனுஷ்டானங்களை விடப்படாது. அப்படி செய்து ஆச்சாரிய விஷயத்தை பெற்று தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே ஆரியன்பால் அன்பாகி ஐந்தாகம் அனைத்து நேரிய வேதாந்த நிலையும் தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே பக்தியுடையவராகி, இது பிரதானம், தன்னுடைய ஆச்சாரியிடத்திலே பக்தி, ஆச்சாரியன் ஆச்சாரியிடத்திலே பக்தி. ஆச்சாரியன் ஆயிருக்கிற நாம ஆச்சாரியன் ஆயிட்டமே, அப்புறம் நம்ம குரு என்ன பெரிய பெருமா, நாம ஆச்சாரியன் ஆயிட்ட பரம நினைச்சாப்புல, நமக்கு அஞ்சுதல சிவருமானுக்கு அஞ்சுதல நினைச்ச மாதிரி நாம ஆச்சாரியர், நம்ம குருநாதர் ஆச்சாரியர் என்று எண்ணினா போச்சு. நீ சீடன் தான், அவர் ஆச்சாரியர் தான், எப்போதுமே நீ ஆச்சாரிய விஷயம் பெற்றுக்கொண்டாலும் நீ சீடன் தான், அவர் அவருக்கு சீடன் தான். நீ பிள்ளையாரு பெரியசாமி தான், அது ஆறு இல்லைங்கிற ஆர்வம் இல்லைங்கிற, வயிறும் பெருசுதான், உருவம் பெருசுதான், மூத்த பிள்ளையாரு தான் இல்லன்னு யாரு சொல்ற, பெரிய பிள்ளைதான் சிவனுக்கு புள்ளனே. அது நம்ம திருவாதிரை புராணத்துல அருமையா சொல்லுவார், பவளமால் வரையில் நில வெறிப்பது போர், சுவாமியினுடைய திருமேனி பவளமலை போல இருக்குதான், சிவனுமானுடைய திருமேனி, அதுல நிலா வீசுறாப்பளுக்குதான் திருநீர், பவளமாலை போல நிலா வீசினா பூர்ணச்சந்திர வீசினா எப்படி இருப்பா அது போல இருக்குங்கிறார். பவளமால் வரையில் நில வெறிப்பது ஓர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில், பச்சுடம்பில் திவள மாதுடன் என்று ஆடிய பரமன், பச்சுடம்பு அவளுது, அவளுது பச்சுடம்பு, இவளுது பவள உடம்பு, இவருது அவளுது பச்சுடம்பு, புரியுதா, திவள மாதுடன் என்று ஆடிய பரமன் சிறுவனை, யாரு விநாயகர் சொல்றாரு சிறுவன், யாருக்கு சிறுவன், பரமனுக்கு சிறுவன், நமக்கு பெரியவே. பவளமால் வரையில் நில வெறிப்பது ஓர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை, சிறுவன் சொன்னாரா, சிறுவன் சொன்னாரா, யாருக்கு சிறுவன், பரமேஸ்வரனுக்கு சிறுவன், பார்வதிக்கு சின்ன சிறுவன், அவருடைய புத்திரன், அவளை பெரிய சாமிப்பா, முப்பத்து முக்கூடியவர்கள் தோப்புக்கரணம் போடுது, முப்பத்து முக்கூடியவர்கள் வந்து தோப்புக்கரணம், அவ்வளவு பெரிய சாமி, அந்த சாமி யாருக்கு சிறுவன், பரமேஸ்வரனுக்கு, பெருசா உங்களுக்கு பிள்ளைதானே, இப்ப மகன் கலெக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்க, மாவட்டத்துக்கு தலைவர், பெத்தவளுக்கு மகன் கலெக்டர் ஆயிட்டான், சந்திரசேகரன் கலெக்டர், வாங்க சார் அப்படின்னா கும்பிடுவா, அம்மா ஏடா சாப்பிட்டு போடா சந்திரசேகரா, அப்படித்தான் சொல்லுவா, அப்படித்தானே சொல்லுவா, அப்படித்தானே சொல்லணும். சிறுவனை பாரத பெறும் ஓர் தவளமா மறுப்பொன்று ஒடித்து ஒரு கரத்தில் தரித்து உயர் கிரிப்புறத்து எழுதும் கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். சிறுவன்னார இங்க கடைசி நின்று, கடவுளை நினைந்து கவளமா களிற்றின் யானை, கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாக என்பது அந்த பாட்டு. ஆகையினாலே ஆச்சாரியம் பெற்றாலும் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு சிடந்தானே, அதனாலே அந்த ஆச்சாரியத்திலே பக்தியம் ஆகம அனைத்து நேரிய வேதாந்த நிலையும் ஐந்து சமஸ்தாவங்களையும் சூக்குமாகிய வேதாந்த நிலையும் ஆராய்ந்து உணர்ந்து ஆகமங்களை எல்லாவற்றிற்கும் ஆச்சாரியர் ஆகிறதுக்கு பூஷக்காரன் ஆகிறதுக்கு எல்லாவற்றிற்கும் எது இந்த மாதிரி தன்மையெல்லாம் கொடுப்பது ஆகமம், அதனாலே ஆகமத்தை நன்றாக ஆய்ந்து ஆகமத்தை கற்பது தான் படிப்பது, படிப்பது கற்பது, படிச்சா தான் சந்தேகம் வரும், படிக்கல சந்தேகமே வராது, சந்தேகம் வந்தா தான் தெளிவு வரும், சந்தேகம் வந்தா தான் தெளிவு இல்லைன்னா தெளிவு வராது. அதனாலே சந்தேகமும் ஒருத்தனுக்கு வரலன்னு வச்சுக்க, அவன் ஒன்றும் தெரியாதவன் அர்த்தம். ஆனா எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படுறவனும் தெரியாதவன், எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படுறான் பாரு, அவனும் தெரியாதவன். சந்தேகப்பட வேண்டிய விஷயத்துல சந்தேகப்படப்படும். இப்படி சொன்னீங்களே சாமி, அங்கே ஒரு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னு முக்கியமான விஷயங்கள்ல எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகமா கேட்டான்னு அவனுக்கு சொல்லி தெளிய வைக்க முடியாது, அவன் தெளியவே மாட்டான். விளங்குதையும் சுக்குவமாகிய வேதாந்த நிலையை ஆராய்ந்து உணர்ந்து, வேதாந்தம் என்றது வேதத்தின் ஞான காண்டமாகிய உபநடதங்களை, வேதத்தினுடைய ஞான காண்டத்துக்கு உபநடதம் என்று பெயர். உபநடதம்னு கேள்விப்பட்டீர்கள் அல்லவா, உபனிஷத்துன்னு சொல்றது உபநடதம்னு சொல்றது, எல்லாம் வடமொழியில் இருக்கிறத அதை படிக்காமே இருந்துக்கிட்டு வடமொழி வேண்டாம் வடமொழி நீ படிச்சு விட்டு வேண்டாம்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதுல இவ்வளவு தப்பு இருக்குதுப்பா, இந்த இடத்த ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்த ஞாபகம் வச்சுங்க, படிச்சு விட்டு ஐயோயோ அது இவ்வளவு மோசமான நூல் அது வேண்டாமையான்னு சொன்னா கூட பரவாயில்ல, படிக்காமே இருந்துட்டு வேண்டாம்னு சொல்லி உங்க அறிவை என்னன்னு சொல்றது புரியுதா. இதை சாப்பிட்டு பார்த்துபிட்டு சாப்பிட்டு பார்த்துபிட்டு இதுல இந்த குத்த இருக்குது, இந்த மாதிரி கச்சு கிடக்குது, இது கசந்து கிடக்குது, ஐயையே இது வேண்டாம்னு சொல்ல, சாப்பிடாம இருந்துகிட்டு நல்ல பொருளை குத்தம் சொல்றான் பார், தலைவி அவன் தலைவி. ஆகையினாலே வேதாந்தமனும் வேத சிரசு எனினும் உபநடதமனும் பரபர சுருதி எனினும் உக்கும் உபநடதங்களை உற்று நோக்கி வியாச முனிவரை எத்திய சூத்திர ரூபமாகிய பரம மீமாஞ்சையும் வேதாந்தம் எனப்படும். வியாசமுனிவர் பெரிய கடல், வியாசமுனிவர் இல்லையானா நமக்கு புராணங்களே கிடைச்சிருக்காது, வியாசரை மறக்கவே விடாது, வேத வியாசரை மறக்கவே விடாது, புராணங்கள் கிடைச்சிருக்காது, வேதம் கிடைச்சிருக்காது, அதனால வேத வியாசன். அதனால ஒரு பிள்ளை யாரு வீட்டிலயாவது பிறந்தா வியாசன் வைங்கப்பா, வேத வியாசன் வைங்கப்பா, ஒருத்தன் கூட வைக்க மாட்டேங்க, ஒருத்தனும் தெரிய மாட்டேன். வேத வியாசன் வியாசம் என்று சொன்னால் பரந்த அறிவுடையவன், பரந்த அறிவு. அதனாலே வியாசமுனிவரை ஏற்றிய சூத்திரபுரமாகிய 18 புராணங்களையும் வியாசமுனிவர் தான் ஏற்றினார், வேதங்களை நான்காக வகுத்தார், வேதங்களை நான்கு பேத்துக்கு உபதேசம் பண்ணினார், நான்கு பேத்துக்கு உபதேசம் பண்ண. வியாசமுனிவர் யார் தெரியுமா, மகாவிஷ்ணுடைய அம்சம், மகாவிஷ்ணு தான் வியாசராக வந்து வறந்தார், மகாவிஷ்ணு தான் கந்த புராணத்தில் முதல்ல வருது, வியாசமுனிவர் தான், மகாவிஷ்ணு தான் வியாசமுனிவராக பிறந்தார், அவர் தான் நமக்கு மூல புருஷன்னே சொல்லணும் இந்த நூல்களுக்கெல்லாம், விளங்குதா. ஆகவே அதன் மெய்ப்பொருள் வேத சிவாகம் இரண்டையும் நன்கு உணர்ந்த நீலகண்ட சிவாச்சாரியார் உரைத்த பாடியத்தால் இனிது விளங்கும். மற்றுள்ளோர் உரைத்த பாடியங்களும் அவர் வேதாந்தம் என பெயரேற்றிய பெயரிட்டியற்றிய பிரகரணங்களும் சிவாகமத்துக்கு மறுதலைப்பட்ட புரட்சமயனூர் பொருளை உடையனவாதலின் அவற்றை மெய்யன கொண்டு மயங்காது ஒழிக. இது எதுன்னா அந்த வியாசமுனிவர் இயற்றிய சூத்திரமாயிருக்கிற பரம மீமாஞ்சைங்கிறது இருக்குதே அந்த நூல் படமொழியில் இருக்கிறது, அது வந்து வேதாந்தம் என்று அதை சொல்லுவோம், சொல்லப்படும். அதுக்கு வந்து நீலகண்ட சிவாச்சாரியர் பாடியம் ஏற்றிருக்கிறார், பாடியம்னா அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார், விரிவுரை எழுதியிருக்காரு, அதுக்கு விளக்க உரை ராமானுஜர் எழுதியிருக்காரு, அதுக்கு விளக்க உரை சங்கராச்சாரியன் எழுதியிருக்காரு, ஆதிசங்கராச்சாரிய அவங்கவுங்க அவங்கவுங்க மத கொள்கையை அதில் புகுத்தி விட்டாங்க, விளங்குதா. அது சிவாகமத்துக்கு மாறுபட்டதா இருப்பதனாலே அவர்கள் உரையெல்லாம் உண்மையெல்லாம் அதில் மயங்காதீங்கன்னு எழுதுகிறார், அவற்றை மெய்யரை கொண்டு மயங்காதொழிய. வேதம் பொருள் பலபட தோன்றும் சூத்திரமும், வேதமும் சிவாகமும் எப்படிப்பட்டது என்று கேட்டால் வேதம் பொருள் பலபட தோன்றும் சூத்திரமும், அதுவும் பொருள் அதுவும் பொருள் அதுவும் பொருள் அதுவும் பொருள் என்று சொல்லிக் கொண்டு போகும் வேதம், அதுவும் பொருள் அதுவும் பொருள் அதுவும் உயர்ந்தது அதுவும் உயர்ந்தது அதுவும் உயர்ந்ததுன்னு சொல்லி கொண்டே போயிட்டு இருக்கும், எதை உயர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சு நம்ம நிக்கிறது. சிவாகம் அப்படி இல்ல, இதாண்டா பொருள் அங்க நின்ற அங்கிட்டு போவாது, இதான் பாத்து போ, அப்படி இப்படியும் போலாம் இப்படியும் போலாம் இப்படியும் போலாம் இப்படியும் போலான்னா எங்க போய் தொலைறது, எதுல போயிடுறது, எங்கிட்டு வேணாலும் போடா எப்படியோ போய் தொலைடாங்கிற மாதிரி. இதாப்பா பாரு, திருச்சிராப்பள்ளி போகணுமா, இதான் பாது இப்படி போ, தீந்து வச்சு, அதான் சிவாகம். வேதம் பலபாதைகளை சொல்லும், பலபாதைகளை சொல்லி அயால் அந்த உண்மையான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு ஏராளமான நாளாய் போகும், ஏராளமான ஜென்மம் ஆகி போகும், ஏராளமான ஜென்மங்கள் எடுத்தாகணும். சிவாகமம் அப்படி இல்லைன்னாரு, சூத்திரம் போல அது, இது பாடியம் போல சிவாகமம். இது எப்படின்னா அதனை சிவாகம அதனை அங்கன ஆக ஒட்டாது தெளித்துரைக்கும் பாடியமும் போல சிவபெருமானார் அருளி செய்யப்பட்டன, சௌரமானால் ரெண்டுமே சௌரமானால் அப்படி செய்யப்பட்டது. வேத சிவாகமனுக்கு பேதமின்மை, வேதத்துக்கும் சிவாகமத்துக்கும் பேதமும் இல்லைங்கிறார். அது அப்படி சொல்லிச்சு இது இப்படி சொல்லிச்சு பேதம் இல்லைங்கிறீங்களா சொல்றேங்க. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், வேதமும் சிவாகமும் சிவருமான அருள் செய்த நூல்கள். வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறுரைக்கு நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். ஆதி நூல் அனாதி அமலம் தரும் நூல் இரண்டும், ஆரண நூல் பொது, ஆரண நூல் பொது வேதம் பொது, ஆரணம்னா வேதம் ஞாபகம் வச்சுங்க, ஆரணம்னா வேதம், ஆரண நூல் பொது சைவ அருஞ்சிறப்பு நூலாம். சைவ என்கின்ற சிவாகமும் உயர்ந்த அருஞ்சிறப்பு நூலாம். நீதியினால் உலகிற்கும் சத்தினிவாதற்கு நிகழ்த்தியது. வேதத்தை யாருக்காக சொன்னான்? உலகத்தாருக்கு பொதுவாக சொன்னான். சிவாகமத்தை யாருக்காக சொன்னான்? சத்தினிவாதர் உத்தமமுடைய சத்தினிவாதத்து உத்தமர்களுக்கு, பக்குவம் வந்தவர்களுக்கு. விளங்குதா? இது ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற மாதிரி. இது ஆகமம், வேதமோட ஆகமம் மெய்யாம் இறைவ நூல், சத்தியபாதற்கு அமரன் சாத்தியனான ஆகம நூல், மற்றையிற்குக்கான் வேதவாக்கு என்பது சைவ நூல். சத்தினிபாதற்கு அமலன் சாத்தியனான் ஆகம நூல், மற்றையிற்குக்கான் வேதவாக்கு. விளங்குதா? அப்படி வேதமோட ஆகம் மெய்யாம் இறைவ நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உண்டு. வேதம் பொது நூல், ஆகமன் சிறப்பு. வேதத்தில் சொல்லி இருக்கப்பட்டபடி எல்லாருக்கும் வந்து சடங்குகளை செய்யலாம். எல்லா சடங்குகளையும் கல்யாணம் முதலான சடங்குகளை எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அசைவர்களுக்கும் செய்யலாம், மற்றவர்களுக்கும் செய்யலாம், எல்லாருக்கும் செய்யலாம். அப்படிதான் நடக்குது. ஆகமத்தில் சொல்லப்பட்டதை தீட்சை பெற்றவனுக்கு சத்தினிவாதத்தை உடையவனுக்கு தான் ஆகம். ஆகமத்தை கொண்டு போய் அவனுக்கு செய்யப்படாது, வேதத்தை கொண்டு இவருக்கு செய்யப்படாது. வேதத்தில் சொல்லி இருக்கிறப்பட்டபடி சடங்கு மந்திரம் கிரிகள் எல்லாவற்றையும் சிவாகமத்தில் விதிக்கப்பட்ட தீட்சையை பெற்றவனும் செய்யப்படாது, அவன்கிட்ட பெற்ற பரவும் கூடாது. புரியுதா? ஆகமத்தில் நீ தீட்சை பெற்றிருக்கிறியா, சிவாகம் படி தீட்சை பெற்ற சிவாகமத்தின்படி அந்த ஆசிரியனால வச்சு நீ அந்த சடங்குகளை செய்து, சடங்கு செய்யறத ஏமாந்து கூட போச்சு. இது வேற தீட்சையை பெற்று யாரை வேணாலும் வச்சு கல்யாணம் பண்ணலாம், யாரை வேணாலும் வச்சு மற்ற காரியங்களை செய்யலாம், இறுதி காரியம் வரையிலும். அதனால வேத பிராமணன் வச்சு செய்யக்கூடாது, பொதுவா இருக்கிறவங்க செய்து கூடாது, அதை பத்தி பேச்சில. அதனாலதான் பொது நூல். ஆகவே சிறப்பு என்று நாதன் உரை இவை, இந்த இரண்டும் நாதனுடைய உரை, சௌருமானுடைய உரை. சௌருமான அருளி செய்து இப்படி சொல்றாரு திருமூலர், திருமூலர் பாட்டு. ஆனா இதெல்லாம் படிக்காம தமிழ் தமிழுக்குன்னா தமிழ்தான் அவரும் சொல்லி இருக்கிறாரு, இதை ஒத்துக்க மாட்டேங்கிறார். நாதன் உரை, சௌருமான அருளி செய்த உரை. நாடில் இரண்டந்தம் பேதமதன் நீர் பெரியோருக்கு அபேதமே. இது இந்த இரண்டினுடைய அந்தம் இருக்குது வாரு, ரெண்டும் ஒண்ணுன்னாரு. வேதத்தினுடைய முடிவும் சிவாகமத்தின் முடிவும் ஒன்றுடான்னாரு. வேதத்தினுடைய முடிவும் மறைமுறையின் இறுதி நிலை, மறைமுறையின் இறுதி நிலை முத்திக்கு இசைத்தபடி. பாப்பா பாப்பா, அது யார் பாட்டு தெரியுமா? அருணகிரினார் பாட்டு. மறைமுறையின் இறுதி நிலை முத்திக்கு இசைத்தபடி உடல் உயிர்கள் கரண வெளிபட்டு குணத்திரயம் வழிபடவும் நினதடிவு இச்சைப்படுத்துவது ஒரு நாளை என்பது பழனி திருப்புகள். வேதத்தினுடைய முடிவிலே சொல்லப்படுவது சித்தாந்தம். வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டு ஒண்ணு, வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டு ஒண்ணு. வேதாந்த சித்தாந்த சமரசன நிலை பெற்ற வித்தக சித்தர்கணமே தாய்மானார். வேதாந்த சித்தாந்த சமரசன நிலை பெற்ற வித்தக சிறமே வித்தக சித்தர்கணமே பெரியோருக்கு இது அபேதம். வேதம் இல்லை ரெண்டு ஒண்ணு, தெளிந்தவர்களுக்கு, தெரியாதவனுக்கு இது பேதம். தெளிகிற வரையில நீ எப்படி பேதமாத்தான் நினைக்க, தெளிகிற வரையில பேதமாத்தான் நினைக்க. அதனாலே இங்கு செய்யலாம் வேத சிவாகமனுக்கு பேதங்கான் வேதமே சிவாகம என நீலகண்ட பாடியத்தில் நீலகண்ட சிவாச்சாரியர் கூறியவாற்றானும் வருக. சமயங்கள் புறப்புறச்சமயமும் புறச்சமயமும் அகப்புறச்சமயமும் அகச்சமயம் என நான்கு வகைப்படும். சமயம் இருக்கிறது, சமயத்தை பற்றி ஒருவன் நன்றாக தெரிந்து கொண்டாதான் சமயத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும், சமய நெறியில நிற்பது உயர்ந்ததுன்னு தெரியும். சமயம் போல வாழ்கின்றவர்களுக்கு இதை பத்தி அவசியம் இல்லை. சமயம் போல பழைக்கலாம், எப்படி சமயம் அப்படி வேஷம் போடலாம்னு இருக்கிறான் பாரு, அவனுக்கு இதை பத்தி பேச்சு இல்லை. சமய நெறியிலே நிற்பவர். சமயம் எத்தனை என்று கேட்டால் 24 சமயம், 24 நான்கு வகையாக இருப்பது, ஒவ்வொரு வகைக்கும் ஆவாறு 4 6 24 சமயம். எல்லா கொள்கையும் இந்த எத்தனையோ சமயங்கள்லாம் புதுசு புதுசாக தோன்றி இருக்குது அல்லவா, எத்தனை சமயங்கள் எல்லாம் தோன்றி எல்லா சமயங்களும் இந்த 24 கூட அடங்கி போகும். அதனாலே புறப்புற சமயம் ரொம்ப தூராது, நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப தூரம். அதனால புறப்புற சமயம் ரொம்ப அது தூரம், அவனுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் என்று சொல்லுகிறான் அல்லவா. அது போல புறப்புற சமயம், புறப்புற சமயம் என்பது சமணம், நாள் வகை பௌத்தம், மீமாஞ்சை, இப்படி ஆறு புறப்புற சமயங்கள். அது புறப்புற சமயம்னு சொல்றது. அதுக்கு மேல புறச்சமயம் பாஞ்சராத்திரம் முதலாக சொல்லப்படுகிற புறச்சமயம் நான் ஆறு. அதுக்கு மேல அகப்புறச்சமயம், அகச்சமயம். அகச்சமயத்துல வந்து நம்ம சைவத்துக்கு பக்கமா வந்துருவான் அகச்சமயவாதிகள். அது சிவாத்துவத சைவம் வரையிலும், சிவாத்துவத சைவம், சிவ சமவாத சைவம் அப்படி வரும். சிவ சம அது பின்னாடி அந்த நம்ம சிவஞான சித்தியார் பாடம் கேட்கும் போது எல்லாம் வரும். விளங்குதா? வந்து என்ன என்ன சொல்றது, சிவ சமவாத சைவம், சிவனும் ஆன்மாவும் முத்தி பெற்றுட்டா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சிவ சமவாத சைவம் அப்படி சமயவாதிகள் இருக்கிறான். விளங்குதா? ஆக இப்ப பிரபலமா இருக்கிற சமயவாதிகள் யார் என்று கேட்டால், ஏகான்மவாதி, எல்லாம் பிரமம் என்று சொல்ற ஏகான்மவாதி, பாஞ்சராத்திரம், பாஞ்சராத்திரம் சைவம். இந்த ரெண்டு சமயம் உலகத்துல பிரபலமா இருக்குது பாரு. அத தத்துவ கொள்கை இல்லாமையினால அவைகளை சமயமாகவே எடுத்துக்கொள்ளல. விளங்குதான் சொல்றது? அந்த ரெண்டு சமயம் உலகத்துல நிறைய பிரபலமா உறுதி ஆகிட்டு இருக்குவாரு. அந்த சமயத்தை அவைகளுக்கு தத்துவ கொள்கை நூற்கொள்கை இல்லாமையினாலே அதுகளை சமயமாகவே எடுத்துக்கொள்ளல, நெம்பர்லயே சேர்க்கல. விளங்குதா? அவையினால இந்த தத்துவ கொள்கையுடைய மற்ற சமயங்களை எடுத்து ஒவ்வொரு சமயவாதி இத்தர தத்துவம் என்று சொல்லுகிறார். அந்த சமயங்களை தான் இந்த நான்கு வகையாக பிரிச்சு இந்நான்கும் தனித்தனி ஆறு வகைப்படும். இவற்றை எல்லாம் கடந்து நின்றது சித்தாந்த சைவம் நம்முடையது. இவற்றை எல்லாம் கடந்து நின்றது சித்தாந்த, இந்த நாலாறு 24 சமயங்களையும் கடந்து இருப்பது நம்முடைய சித்தாந்த சைவம். 24 சமயங்கள்ல இருந்து வந்துட்டோம், இருந்து வந்துட்டோம். இப்ப எங்க வந்திருக்கிறேன், சித்தாந்த. இதுக்கு மேல முடிவு, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அதனால முடிந்ததன் முடிவுன்னு சொல்லுவோம், முடிந்ததன் முடிவு. இப்ப குருநாதர் சொல்லுவாங்க, ஒரு பய கைத்தை முடிச்சு போட்டுட்டே வந்தேன், முடிச்சு போடுறதுக்கு முடியாம போச்சு, அதான்டா சித்தாந்த செய்வோம். முடிச்சு போட்டுக்கிட்டே வந்தாங்க கைத்தை, முடிச்சு போடுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, மிச்சமே இல்லை கையுது, இதுதான் இதுதான் முடிவு அப்படின்னா அது போன்றது சித்தாந்த செய்வோம். முடிந்ததன் சித்தாந்த செய்வோம். சைவ சித்தாந்தம் என்றாலும் சித்தாந்த செய்வம் என்றாலும் ஒன்று. 24 சமயங்களையும் கடந்தது நம்முடைய செய்வோம், 36 தத்துவங்களையும் கடந்தது நம்முடைய கடவுள். விளங்குதா? ஆகவே இப்படி தற்காலத்து இங்கனமையாகவும் தற்காலத்து சைவ சமயிகள் பலர் புறச்சமயங்கள் ஆறனுள் ஒன்றாயுள்ள ஏகான்மவாத வகை நான்கனுள் ஒன்றாகிய மாயாவாதத்துக்குரிய ஆச்சாரியரை வேட ஒற்றுமை பற்றி தம்மாசிரியனர் கொண்டு வழிபட்டொழியும் மாயாவாத நூலை தஞ்சமய நூலினர் கொண்டு பாராட்டியும் தஞ்சமய நிலையின் வலிவித்தாம் முன்னர் பெற்ற சிவதீட்சியின் பயனையும் அனுட்டித்த சமயாச்சாரங்களின் பயனை இழந்து எரிவாயு நரகத்துக்கு இரையாகின்றனர். இது எப்படின்னு கேட்ட, வேட ஒற்றுமை பற்றி மாயாவாதம், ஏகான்மவாதம், மாயாவாதம் இப்படி விளங்குதா? வேட ஒற்றுமை பற்றி சங்கராச்சாரியர், வேட ஒற்றுமை திருநந்த நம்பூசரா ஒருத்தர் நம்மளும் போடும். சிவதீட்ச பெற்றவன் தெரியாம கூட, சிவதீட்ச பெற்று இருக்கிறவன் தெரியாம இந்த வேட ஒற்றுமையினால அவர்களையும் ஆச்சாரியராக கொண்டு அவர்களையும் வணங்கி ஒன்றாக எண்ணி அந்த சமய நூலையும் பிடிச்சு அதனால சிவதீட்சனுடைய பயனை இழந்து நரகத்துக்கு போறான்னு எழுதுறாரு. அது சாக்கிரதையா இருக்கணும், அதுல சாக்கிரதையா இருக்கணும். தாசராய் பூசை சமைக்கும் பொழுது அமலருக்கு ஏசரவு உற்று அற்றரதி யான். சிவார்ச்சனை முதலாகிய கிரியைகளை செய்யும் போது, சிவார்ச்சனை அது சம்பந்தமாக செய்யப்படுகின்ற காரியங்கள் அத்தனையும் செய்யும் போது சிவபெருமானை ஆண்டவனாகவும் தன்னை அடிமையாகவும் பாவித்து, சிவபெருமான் ஆண்டவன் தன் அடிமை பாவித்து அனாதிமல முத்தராகிய அந்த சிவபெருமானிடத்தை அன்பு வைத்து, சிவபெருமான் அனாதிமல முத்தன், ஆன்மா அனாதிமல பெத்தன், அவன் முத்தன் இவன் பெத்தன், ஆன்மாவுக்கு பெத்தன்னு வேறு சிவனுக்கு முத்தன்னு வேறு, முத்தனே முதல்வாங்கிறார் அல்லவா மாணிக்க வாசகர். இயல்பாகவே அவன் முத்தன், இயல்பாகவே முத்தன், இவன் முத்திய அடைந்த பிறகு முத்தன். விளங்குதா? ஆகவே அப்படி அன்பு வைத்து தனது அல்லாத புவனபோகங்களை எனது இன்னும் அமகாரம். தனது அல்லாத புவனபோகங்களை, புவனபோகங்கள்னா வீடு வாசல் பட்டம் பதவி மற்ற பொருள் அத்தனையும் தனது அல்லாதது தானே, அல்லாதது தானே. இடையில வந்து அதை எனது என்கின்ற மமகாரம், எனது எனது என்னது 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 என்று சொல்லுகின்ற மமகாரம், என்னுடையது என்னுடையது என்னுடைய என்று சொல்லுகின்ற மமகாரமும். தான் அல்லாத தனுகரணங்களை, உடம்பையும் கரணங்களையும் நாம் அல்லல்ல, உடம்பு நம்ம அல்ல, கரணம் நம்ம அல்ல, அவற்றிற்கு அப்பாற்பட்டு இவைகளை செலுத்துகின்றதாயிருக்கிற உயிர் தான் நாம். அகங்காரம் ஆகிய யான் என்ன அகங்காரம் ஆகிய இரண்டையும் நீங்கி யான் எனது என்னும் செருக்கருப்பான். யான் என்பது மமகாரம், எனது என்பது மமகாரம், யான் என்பது அகங்காரம். மமகார அகங்காரம், அகங்காரம் என்றால் உடம்பையே தான் என்று எண்ணுவது அகங்காரம். நம்மக்கு அந்நியமாக இருக்கிற பொருளை எல்லாம் என்னுடையது என்று சொல்வது மமகாரம் என்கின்ற இரண்டையும் நீங்கி சிவருமான தனக்குள்ளே கண்டு என்று பேசுகிறார். அதுக்கு மேல வர்றதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள் நிறைய வருது. தீக்கையை பத்தி நிறைய வருது, இனிமேல் வர்றதெல்லாம் தீச்சைதான், இனிமேல் பூராவும் தீச்சைதான் வருது. ஆகையினாலே இவங்களை ரொம்ப நன்றாக சிந்திக்கணும், நன்றாக சிந்திக்க வேணும், நன்றாக சொல்ல வேணும். ஆகவே நீங்க நன்றாக கேட்க வேணும், நான் நன்றா சொல்லணும், நீங்க நல்லா கேட்கணும். ஆகையினாலே இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இவங்களை கேட்டு சிந்தித்து திருவருளை பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி பதயே காரணமதாக வந்து புவி மீதே காலனு காதி செய்து கதிகான நாரணன் வேதம் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே அறமுதமான தந்தி மனவாளா ஆறுமுகம் மாறிரண்டு விடியோனே சுரரிடை மலவென்ற கதிர்வேலா சோலை மலை மேவி நின்ற பெருமாளே வான்முயில் வளாது பெய்யமலிவளஞ்சுரக்கமன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயில் வாழ்க நான் வரையரங்களோங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதயே.